தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, இறைவனின் வடிவாய் பல காரியங்கள் இருந்தபோதும் கூட ஒளியாய் இறைவனை இன்று வரை நாம் நினைத்து பார்க்கிறோம். இருளை அகற்றுகின்ற ஒளியாய், கதிரவன் ஒளி தரும் நிலவாய், ஒளி பல நேரங்களில் இறைவனோடு இணைத்து பார்க்கப்படுகிறது அந்த ஒளியாம் இறைவன். இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இறை வார்த்தையின் வாயிலாக ஒளிர்விக்க காத்திருக்கிறார். இன்றைய நட்சத்திரத்தில் கூட நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு தீர்ப்பு வழங்குவது நான் அல்ல, என்னுடைய வார்த்தையே என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். வார்த்தையாம் கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு பேசுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு தகுந்த மதிப்பளித்து அதை வாழ்வாக்க இறையருள் வேண்டி இந்த பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனுடைய அருளை நாடி கண்களை மூடுவோம்.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
வாழ்வு தருவது இறை வார்த்தை.
எளிய மனத்தோர் பேறுபற்றோ விண்ணரசு அவர்களது.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
துயரப்பட்டோர் பேறுபற்றோர் ஆறுதலை அடைவார்கள்.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
சாந்தமுள்ளோர் பேறுபற்றோர் மண்ணுலகம் அவருரிமை.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
இரக்கமுள்ளோர் பேறுபற்றோர் இரக்கத்தையே பெறுவார்கள்.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
சமாதானம் செய்வோர் பேறுபற்றோர் இறை மக்களாய் ஆவார்கள்.
வாழ்வு தருவது இறை வார்த்தை,
வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை.
எல்லாமுள்ள இறைவிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் அமீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
மன்றாடுவோமாக.
இறைவா நம்பிக்கையாளர்களின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமானவர் நீரே. உம்மை கெஞ்சி மன்றாடும் எம் வேண்டல்களை கனிவோடு கேட்டருளும் தாராளமாய் நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றும் உமது மிகுதியான கொடைகளால் நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 திருவசனங்கள் 24 13 அதிகாரம் திரும்ப 5 வசனங்கள். அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கியா திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சீரேன் ஊரானாகிய லூக்கியூ, குறுநிலா மன்னன் ஏரதுவுடன் வளர்ந்த மனையின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக.
கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசீர் வழங்குவீராக. உமது திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. வேற்று நாட்டின அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீ மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகிறீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோ அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வாராக. Alleluia, 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 Alleluia. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 44 தொடங்கி 50 முடிய. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரை காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடிக்காதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, மீண்டுமாய் ஆண்டுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் எனக்கு தந்த அந்த அழைப்பை நன்றியோடு நினைத்து பார்த்து இறைவனை அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து போற்றுகிறேன். தீபன் ஃபாதர் 2 செய்தியை உங்களோடு இந்த மறையுறையிலேயே சேர்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். முதல் செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய கேசி ட்ரிச்சி இந்த யூடியூப் சேனலுடைய இசை வடிவமாக வந்திருப்பதான் கேசி மியூசிக் இசட், கேசி MUSIC இசட் அப்படின்ற ஒரு சேனல். அது முழுக்க முழுக்க இசை சார்ந்த, இசை சார்ந்த காரியங்களை அந்த சேனலில் நாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கே தெரியும், நம்முடைய தாங்கும் தேவன், அப்புறம் ஊரெல்லாம் மேலச்சத்தம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பாடல்கள் வந்து கொண்டே இருக்குது இல்லையா. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கடந்த 7 தேதி போராடு போராடு களம் நோக்கி போராடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இளைஞர் பணி செய்கிறேன். தந்தை தீபன் அவர்களும் இளைஞருடைய செயலராக இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய கூட்டு முயற்சியாக போராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் பாடலை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அது நல்ல வரவேற்பை இதுவரை பெற்றிருக்கிறது. அது கேசிக்குள்ளே வரும்போது தான் அது இன்னும் வந்து உயிர் பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தந்தையவர்கள் உங்களிடம் சொல்ல சொன்னார்கள். போராடு அப்படின்ற அந்த சாங்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வரும் உங்களுக்கு. அது நீங்கள் பார்க்குற அந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் கண்டு மகிழும்படியாகும். அந்த இளைஞர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு போக, நீங்கள் இயேசுவின் இறை தூதர்களாக இளைஞர்களுக்காக செயல்பட அந்த பாடலையும் நீங்கள் பார்த்து பயன்பெற உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இது அர்த்தமுள்ள அதிர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு புத்தகம். இது நான் எழுதிய புத்தகம்தான். கடந்த 105 திருப்பலிகள் இதுவரை நான் வச்சுருக்கிறேன் இங்கே வந்து நம்ம கேசியலினுடைய திருப்பலிகள். அதில் என் மனசுக்கு பிடித்த நிகழ்வுகள் ஒரு சிலதை நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதை நான் அப்படியே கொஞ்சம் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட புத்தகம்தான் அர்த்தமுள்ள அதிர்வுகள் அப்படின்ற இந்த புத்தகம். நம்முடைய தந்தை ஆல்பர்ட் அவர்கள் முழுமையாக வாசித்து இந்த புத்தகத்துக்கு எனக்கு வாழ்த்துறையை கொடுத்து என்னை எழுத சொல்லி தூண்டியதில் தந்தைக்கு முக்கியமான பங்கு இருக்கிறது. அது நம்முடைய இங்கே காவிரி கம்யூனிகேஷன்லேயே இந்த புக்கு உங்களுக்கு கிடைக்கும். அர்த்தமுள்ள அதிர்வுகள் ஒரு மாதத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதனால் 30 தலைப்புகள் என்னுடைய மறையுறையில் என் மனதை தொட்ட காரியங்களை கொஞ்சம் கொஞ்சம் எதுகை மோனையோடு கவிதை நயத்தோடு இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் என்னிடமோ அல்லது நம்முடைய ஆஃபீஸில் நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் உங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. சும்மா கல்யாணத்துக்கெலாம் போகும்போது இன்றைக்கெலாம் துண்டு போத்துறது அந்த கலாச்சாரத்தெலாம் கொஞ்சம் இன்றைக்கி முதல்வரே மாற்றுறார், நம்முடைய முதல்வரே மாற்றுகிறார். புத்தகங்களை கொடுத்து வாழ்த்துங்கள். திருமண நாட்களுக்கு, சீதர நிகழ்வுகளுக்கு, பிறந்த நாள்களுக்கெல்லாம் போகும்போது நீங்கள் புத்தகத்தை வாங்கி கொடுங்க. நண்பர்களுக்கு எதையோ வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்து அவர்களுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வர, ஒரு அதிர்வுகளை உருவாக்க இந்த அர்த்தமுள்ள அதிர்வுகள் உங்களுக்கு ஒரு பெரும் பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது நான் எழுதின புத்தகனால் இந்த புத்தகத்தை பற்றி நான் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்ல விரும்புகிறேன். விரும்புகிறவர்கள் தந்தை தீபன்ட்டமோ என்னிடமோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம். புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய் தான். இந்த ரெண்டு செய்தியையும் தந்தை அவர்கள் உங்களுக்கு சொல்ல சொன்னார்கள். இதன் பின்னணியில் நாம் இப்போது ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர பிள்ளைகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ரெண்டு வாசகத்தை நாம் பார்க்குற பொழுது, நான் ரெண்டு வாசகத்தையுமே 1-2 முறை வாசித்தேன், 3வது முறையும் வாசித்தேன். உங்கள்கிட்ட உண்மையை அப்படி தானே சொல்லணும். நான் எனக்கு வந்து சரியாக எந்த இடத்துல லேண்ட் ஆகிறது அப்படின்னு தெரியல. எந்த பகுதி எடுக்கிறது? நம்பிக்கையை பற்றி நற்செய்தி சொல்லுது, ஒளியை பற்றி நற்செய்தியை சொல்லுது, தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற உறவை பற்றி அப்படிலாம் சொல்லுது அப்படின்னு என்னுடைய எண்ணங்களுக்குள் பலவிதமான சிந்தனைகள் வருகிற பொழுது ஒரு வார்த்தை அப்படியே நறுக்குன்னு ஆண்டவர் நிற்க வச்சார். ஆவியானவர், இந்த வார்த்தையை நீ கொஞ்சம் மக்களுக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே சொன்னது போல் நான் உணர்ந்தேன். அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, உரத்த குரலில் அப்படின்ற ஒரு வார்த்தை. உரத்த குரலில் நான் எடுத்த தலைப்பு, இருள் போக்கும் ஒளி தரும் இயேசு, அல்லது இருள் போக்கும் ஒளி நம் இயேசு அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இருள் போக்கும் ஒளி நம் இயேசு எப்படி செயல்பட்டார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எடுத்து உங்களுக்கு இன்றைக்கு விளக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உரத்த குரல் அப்படின்ற ஒரு வார்த்தை, பிரியமான பிள்ளைகளே, உரத்த குரல் அப்படின்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வர நிறைய இடங்களில் வந்துக்கிட்டே இருந்தாலும் கூட, நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் வருகிற அந்த உரத்த குரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்கன்னு எங்கன்னா உரத்த குரல் அப்படின்ற வார்த்தை வந்திருக்குது, எந்த பின்னணியில் வந்திருக்குது அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்பிக்கையை பற்றி நீங்கள் நிறையா கேட்டிருக்கிறீங்க, ஆண்டவரே ஒளி அப்படின்றத கேட்டிருக்கிறீங்க, அந்த ஒளி தான் நம்முடைய மீட்பு, அதெல்லாம் நம்ம நிறையா கேட்டிருக்கிறதுனால இதை கொஞ்சம் நாம் யோசிக்கலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்தில் 42வது வசனத்தில் உரத்த குரல் அப்படின்ற ஒரு வார்த்தை வருகிறது. நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே கெஸ் பண்ணுங்கள் அதை யார் சொல்லியிருப்பான் அப்படின்னு. அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உமது வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே அப்படின்னு லூக்கா நற்செய்தி 1:42 சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில பேர் இன்னையாரோ உங்களால் சொல்லியிருக்க முடியும், எலிசபெத்துடைய வார்த்தை உரத்த குரலில் ஒலிக்கிறது, வாழ்த்து செய்தி அது. அதே போல் லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ கடவுளின் மகனே, நாசரேத்து இயேசுவே, நீர் எங்களை அழிக்கவா வந்தீர், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி உரத்த குரலில் கத்தியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லூக்கு 4:34 யார் உரத்த குரலில் கத்துறா, சைத்தான், சாத்தான் உரத்த குரலில் கத்துது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு பகுதி, லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரத்தில் 15வது வசனம். நான் சொன்னதுக்கப்புறம் யாருடைய வசனம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யூகிக்க பாருங்கள். அவர்களுள் ஒருவர், அவர்களுள் ஒருவர் தம் பணி தீர்ந்து தன்னுடைய பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். யாரு? 10 தொழுநோயாளர்களில் ஒருவர் வந்தார் பார்த்தீங்களா. உரத்த குரலில் நன்றியோடு ஆண்டவற்ற அவர் வந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல் இன்னொரு செய்தி, லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 23வது வசனம் அவரை சிலுவையில் அறையும் என்று உரத்த குரலில் கத்தினார்கள்.
அந்த குரலே வென்றது. லூக் 23:23 அங்கே இருக்கிற அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்தினார்கள். அந்த குரல் வென்றது. யாருடைய குரல்? இயேசுவுக்கு எதிராக எழுந்த அந்த புரட்சி குரல். அந்த புரட்சி, உண்மையான புரட்சியை முறியடிக்க வந்த ஒரு பொய்ப்புரட்சியினுடைய குரல் தான் அந்த உரத்த குரல் அப்படின்றத லூக் 23:23 நமக்கு சொல்லுது. லூக்கா நற்செய்தி 23 அதிகாரத்தில் 46 வசனத்தில் ஒரு உரத்த குரல், அது ஓலக்குரல், அது அவலக்குரல், அது அன்புக்கான குரல். அது யாருடைய குரல்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குரல், நம் தலைவருடைய குரல். தந்தையே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரக்க கூறி உயிர் துறந்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 23:46. இன்னும் அந்த உரத்த குரல் வந்து கொண்டே இருக்கிறது. அது எங்க? லூக்கா நற்செய்தி 1:15 வசனம். எனக்கு பிணி வரும் இவர் என்னை விட மன்னிக்கணும் சார், திருப்பி போட்டுங்க இல்லையா. லூக்கா நற்செய்தி திருப்பி எடுக்கணும் இந்த சீனை. லூக்கா நற்செய்தி 1:15 வசனத்தில், எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என்று உரத்த குரலில் சான்று பகர்கிறார். சான்று பகர்வதற்கான ஒரு உரத்த குரல், நன்றிக்கான ஒரு உரத்த குரல், புகழ்ச்சிக்கான ஒரு உரத்த குரல் அப்படின்னு உரத்த குரல் எப்படி எப்படிலாம் வருது? நம்முடைய உரத்த குரல் எங்கே இருக்கிறது அப்படின்றதான் நான் இறுதியாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிற ஒரு கேள்வியாக இருக்கும். சரி, இப்போ இயேசுடைய குரல் உரக்க அறிவிக்கப்பட்டதாய் விவிலியத்தில் 3 இடங்களில் இருக்குது. அது என்ன அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா பல நேரங்கள் நம்ம சத்தமாக பேசுகிறோம் இல்லையா, சத்தம் போட்டு கத்துறது. அப்போ இந்த பின்னணியில் நாம் அதை யோசித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இப்போ 3 இடத்துல யோவான் செய்தி 7:37 வசனத்தில், திருவிழாவின் போது இறுதியான அந்த பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே அந்த தண்ணீர் சடங்கு அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற அந்த நாட்களில் அந்த அவங்க தண்ணீர் சடங்கு எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு மறையுறையில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன செய்வாங்க? அந்த ஆலயத்தினுடைய அந்த குருவானவர், தலைமை குருவானவர் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. மற்றவங்களாம் பின்னாடி ஒளிவக்கிளைகளை ஏந்தி அப்படியே அதை ஆட்டி கொண்டு வருவார்கள். வருகிற போல் திருப்பாடல் 113 இதெல்லாம் பாடுவாங்க. பாடிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த தண்ணீரை கொண்டு போய் அந்த திருத்துவயகத்தில் கொண்டு போய் ஊற்றுவாங்க. அந்த திருத்துவயகத்தில் ஊற்றப்பட்டு வடிந்து வருகிற தண்ணியை மக்கள் அள்ளி குடிக்கிற பொழுது இதுதான் வாழ்வு தரும் தண்ணி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கான்செப்ட் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை ஒரு சில பேருக்கு மனசில் இருக்கலாம். அப்போ இப்படி அந்த திருத்துவயகத்திற்குள் ஊட்டப்பட்ட தண்ணியை எடுத்து குடிக்கிற அந்த மக்கள் இதுதான் வாழ்வு தரும் தண்ணீர் அப்படின்னு நம்பிக்கிட்டு பேசுறாங்க இல்லையா, அந்த இடத்துல இயேசு உரத்த குரலில் சொல்கிறார், யாரேனும் தாகமா இருந்தால் என்னிடம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அதை நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அங்க ஒரு உரத்த குரல்ல சொல்லியிருக்கார். மேபி மக்கள் கூட்டமா இருக்கிறதுனால தன்னுடைய குரல் கேட்கணும் அப்படின்ற கண்டு இயேசு சத்தமாக பேசியிருக்கலாம். 2 எந்த இடத்துல வருதுன்னா, யோவான செய்தி 11:43 வசனம். இவ்வாறு சொன்ன பின் இயேசு உரத்த குரலில், லாசரே வெளியே வா என்று கூப்பிட்டார். அந்த நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. மக்கள் எல்லாரும் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கையோடு தந்தையாம் கடவுளிடம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முறையிட்ட பிறகு, அதான் இவ்வாறு சொன்ன பின், கடவுளோடு முறையிட்ட பிறகு, கடவுளிடம் வேண்டிய பிறகு இயேசு உரத்த குரலில், லாசரே வெளியே வா அப்படின்னு சொன்னார். ஒருவனுக்கு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உரத்த குரல் இந்த இடத்தில் எழுப்பப்படுகிறது. இப்போ யோவான செய்தி 12:44 வசனம், இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா மக்களே, இப்போ நான் வந்து பைபிளில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் மட்டும் இயேசுவோடு தொடர்புடைய அந்த உரத்த குரல் எங்கெங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே போல் உரத்த குரல் இன்னொருத்தர் எழுப்பியிருக்கிறார். அது திருவழிபாட்டு நூலில் சொல்லப்படுகிறது. யார் அப்படின்னா, திருவழிபாட்டு நூல் 5:2 வசனத்தில் யோவான் சொல்கிறார், முத்துரைகளை உடைத்து ஏட்டை பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதுதர் ஒருவர் உரத்த குரலில் முழக்கத்தை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு இறை பிள்ளைகளே, இந்த நேரம் நான் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிற சவால் இதுதான். எப்பப்பெல்லாம் நாம் உரத்த குரல் எழுப்புகிறோம் யோசிச்சு பாருங்கள். பைபிளில் ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் பாருங்களே. பைபிளில் வந்து திருத்தூதர் பணி 7:60 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்தேவான் உரத்த குரலில் சொல்லுவார், தந்தையவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னா. ஒன்று, எப்போ உரத்த குரல் பைபிள் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது? இறுதி நேரம் வருகிற பொழுது, அவ்வளோதான் வாழ்க்கை முடிய போது, கடைசி நேரம் வருது அப்படின்னும் போது உரத்த குரலில் சொல்லுகிறார். அது இயேசுவுக்கும் பொருந்தும். தன் உடலில் இருக்கிற எல்லாவித ஆற்றலையும் ஒன்று திரட்டி உரத்த குரலில் எல்லாம் நிறைவேறிற்று, அந்த ஏவர்களை என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் மன்னியும், இதெல்லாம் அதனுடைய கான்செப்ட் தான். அந்த இறுதி தருணத்தில் உரத்த குரலில் அப்படி இது பண்ணுறதை பார்க்குறோம். இப்போ நம்மளே பார்க்குறோம், வீட்டில் யாராவது இறக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப நாள் இழுத்து கிடக்கிறவங்க அல்லது உடம்பு சரியில்லாமல் படுக்கையில் இருக்கிறவங்க அப்படின்னு இழுப்பாங்க. நார்மலாக மூச்சு விடுற போது, அந்த கடைசி மூச்சு விடும் போது ஒட்டு மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அவங்க இழுத்து கொண்டு போய் அந்த செய்கையை காமிக்கிறத நம்மளால் உணர முடியும். இறுதி நேரம் வருகிற பொழுது அந்த உரத்த குரல் வரும். இரண்டாவது, கட்டளைகளை கொடுக்கிற பொழுது, கட்டளையாக கொடுக்கிற பொழுது அங்கே உரத்த குரல் வரும். திருத்தூதர் பணி 14:10 அந்த பகுதி கொஞ்சம் பெரிய பகுதியாக இருந்தாலும் கூட, லிஸ்திராவில் ஊனமுற்றவர் ஒருத்தருக்கு வந்து வந்த அந்த நம்பிக்கை நிறைந்த அந்த கூட்டத்துக்கு வருகிற பொழுது பவுல் சொல்லுவார், உரத்த குரலை எழுந்து நட அப்படின்னு பவுலடியார் சொல்லுவார். அது திருத்தூதர் பணி 14:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டளையாக சொல்லுகிற பொழுது, எந்திரி நட, எழுந்து நட, உன்னை விட்டு போ அப்படின்னு சொல்லுகிற பொழுது உரத்த குரல் பைபிளில் வந்திருக்கு. அது மூணாவது, கோபமாக இருக்கிற பொழுது ஒரு சில பேர் உரத்த குரலில் பேசுவாங்க. திருத்தூதர் பணி 16:28 பவுல் உரத்த குரலில், நீர் உமக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். பவுல் கொஞ்சம் கோபமாக சொல்லுவார். என்ன அப்படின்னா, பவுலை வந்து இந்த தலைமை சங்கத்தில் பிடிச்சி அடித்து வச்சுருப்பாங்க. என்னென்னா, அந்த ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருப்பார், அவர் பவுல் சொல்கிறத கேட்டு மாறின பிறகு அந்த மந்திரவாதியை வச்சு வருமானம் பார்த்தவர்களுக்கு வருமானம் இல்லாமல் போன உடனே இவங்க போய் இந்த ரோமை ஆளுநர்களிடம் போய் இவங்க முறையிட்ட பிறகு பவுலையும் அவருடைய நண்பர்களையும் சேர்த்து சிறையில் வச்சுருவாங்க. ஆனால் அன்னைக்கு பாருங்கள், இரவு நேரத்தில் அவங்களுடைய சிறை கதவுகள்லாம் திறக்கப்பட்டு சங்கிலிகள்லாம் உடைந்து விலங்குகள்லாம் தன்னால் கலட்டி கீழே கிடக்கும். இதை பார்த்த சேவகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ விலங்குலாம் கலட்டி போட்டு தப்பிச்சு போயிட்டாங்களே, நம்முடைய ஆளுநர் அடித்து கொல்ல போகிறாரே, ஆளுநர் நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாரோ அப்படின்னு பயந்து புலம்பும் போது தான் இந்த வார்த்தையை சொல்லுவார் பவுல் உரத்த குரலில், நீர் உமக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாது. அவங்க சூசைட் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க, அரசன்ட்டு அடிபட்டு சாகிறதோட நம்மளே செத்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, நீ உனக்கு எந்த தீங்கும் செய்து கொள்ளாது, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு பவுல் உரத்த குரலில் அந்த இடத்துல பேசுகிறார். அதே போல் திருத்தூதர் பணி 23:6 தன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறதுக்கு நான் சத்தமாக தான் பேசுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல பவுல் அதே ஒரு கான்செப்டை முன்னெடுக்கிறார். அவர்களுள் ஒருவர், ஒரு பகுதியினர் சதுசேயர் என்றும் மறுபகுதியினர் பரிசேயர் என்றும் பவுல் அறிந்து, சகோதரரே, நான் ஒரு பரிசேயன், பரிசேய மரபில் பிறந்தவன், இறந்தோர் உயிர்த்தெழுவர் என்னும் எதிர்நோக்கின் பொருட்டு விசாரிக்கப்படுகிறேன் என்று தலைமைச் சங்கத்தின் முன் உரத்த குரலில் கூறினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்குது, நிறைய மேற்கோள் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால சொல்கிறேன். எப்போ உரத்த குரலில் பேசுவோம்? பயத்தில் இருக்கிற பொழுது நாம் உரத்த குரலில் பேசுவோம் இல்லையா. அதுக்கும் பைபிளில் வசனங்கள்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்பப்போலாம் சத்தத்தை உயர்த்தி பேசுகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்று, நம்ம பக்கத்தில் இருக்க நியாயத்தை சொல்கிறதுக்கு சத்தத்தை உயர்த்தி பேசலாம். தன்னை நியாயப்படுத்துறதுக்கு, செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு நம்ம சத்தத்தை உயர்த்தி பேசலாம். மூன்றாவது, நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க, முடியாதவர்கள், இயலாதவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம சத்தத்தை ரொம்ப ஓங்கி உறக்க பேசுறது. பயத்தில் சில பேர் சத்தமாக பேசுவீங்க, கமெண்ட் கொடுக்கும் போத சத்தமாக பேசுகிறீங்க இல்லையா. இது யோசிச்சு பாருங்கள், எந்தெந்த விதத்துலலாம் நீங்கள் உரத்த குரலில் பேசுகிற பொழுது அது பாசிட்டிவாக இருக்குதா அல்லது நெகட்டிவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மளே எதார்த்தமாக ஒரு சில பேரை சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெரிய சவுண்டு பாட்டியாக இருப்பான் அவருக்கு அப்படின்னு சொல்லுவான், ஐயா காவகாவும் இதுக்குத்தான் கத்துவான் அந்த ஆள் அப்படின்ற சொல்கிறேன் இல்லையா. இது வந்து பல நேரங்கள் எதிர்மறையாக தான் போகுது. சத்தமாக பேசுறதுனால தன் பக்கம் இருக்கிற நியாயம் சரி அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனால் பட் சில நேரம் பல நேரங்களில் இந்த சவுண்டாக பேசுகிறத வந்து ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் போல் நம்ம பயன்படுத்துவோம், தற்காப்பு கலை போல் நாம் பயன்படுத்துவோம். என்ன கேட்கும் போதே தோரணை அப்படி தூக்கி கேட்குறது, அப்போ நெஞ்சை உயர்த்திக்கிட்டு பேசுறது. நியாயம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, உண்மை இருந்தது என்று சொன்னால் நியாயத்தை நியாயமான முறையில் பேசணும். ஆனால் உரத்த குரலில் பேசுகிற அப்படின்னு சொல்லி தன்னிடம் இருக்கிற அநியாயமான காரியத்தை நியாயப்படுத்த நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவர் என்ன செய்கிறதில்லை, ஒருபோதும் விரும்புவது இல்லை அப்படின்றத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி வாசகத்தில் இயேசு ஆண்டவர் சொன்ன உரத்த குரலில் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தந்தையை கண்டவர் மகனை கண்டவர் தந்தையை கண்டார் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அவங்க ஏற்றுக்கொள்ளவே முடியல. தந்தையவே நாங்கள் என்ன கண்ணால் பார்க்கல, எங்களுடைய குலமுதல்வராக இருக்கிற மோசேவுக்கே கடவுள் தன்னுடைய முகத்தை காமிக்கல, நீங்கள் எப்படி கடவுளை காண முடியும் என்று சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி, கடவுளை காண முடியாதவராக, அணுக முடியாதவராக, உறவு கொள்ள முடியாத தொடர்பற்ற ஒரு மனிதராக பார்க்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உரத்த குரலில் சொல்கிறார், என்னை காண்பவர் என் தந்தையை காண்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் யூத மரபில் பார்த்தீங்கன்னாவே ஹாலேலூயா அப்படின்ற வார்த்தை இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா. ஹாலேலூயா அப்படின்னா என்ன? Praise to Yahweh, glory to Yahweh. Hallel அப்படின்னா praise to you. யாருக்கு? யா, யாவே. கடவுளுடைய பெயரை குறை முழுசாக சொல்ல மாட்டாங்க அந்த காலத்துக்குள்ள. அதனால் அந்த யா அப்படின்ற பெயரை மத்தர சொல்லி ஹாலேலூயா அப்படின்னு நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட கடவுளுடைய பெயரை சொல்கிறதுக்கே எங்களால் நாங்கள் முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பொழுது அவரை எப்படி நாங்கள் வந்து தகப்பனாய் பார்ப்பது, என்னை கண்டவர் தந்தையை காண்பார் அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அவர்கள் புரியாத நிலையில் இருக்கிற பொழுது ஒரு புரிதலை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் உரத்த குரலில் அந்த இடத்தில் பேசியதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. அதையும் கடந்து ஒரு இருள் நீக்கும் ஒளியாக, இருளில் வாழுகிற மக்களுக்கு ஒளியை தரக்கூடிய மீட்பின் அடையாளமாய் நான் வந்திருக்கிறேன், தந்தையின் உருவமாய் வந்திருக்கிறேன் அப்படின்றத புரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் ஆண்டவர் அந்த இடத்துல அழுத்தி பேசுறத நாம பார்க்கிறோம். இந்த உரத்த குரலில் பேசுகிற இறைவனுடைய குரல் அங்கு பலருக்கு வெளிச்சத்தையும் விளக்கத்தையும் தருவதற்காக பேசப்பட்டது அப்படின்றத நம்ம விவிலியத்தின் பின்னணியில் நான் பார்க்கிறேன். பல நேரங்களில் பயத்தின் காரணமாக நம்ம உரக்க குரலில் பேசுகிறோம் இல்லையா. பயம் வருகிற பொழுது நாம் உரக்க பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த பயம் அபயமாக மாறணும் அப்படின்றதான் இன்றைக்கு விவிலியம் நமக்கு சொல்லுகிற செய்தி. நம்பிக்கை கொண்டோர் கடவுளின் ஒளியை காண்பர் அப்படின்னு நற்செய்தி நமக்கு சொல்லுது இல்லையா. அப்போது பயம் இருக்கிறது, அந்த பயம் அபயமாக மாறுகிறது. பயம் அபயமாக மாறுறதுனா நம்பிக்கையாக மாறுவது. அந்த நம்பிக்கை இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கையாய் மாறுகிற பொழுது நாம் உரக்க கொடுக்கிற சத்தம், நாம் உரக்க எழுப்புகிற சத்தம், அது உயிரோட்டமுள்ள சத்தமாக இருக்கும். உரக்க குரல் எழுப்ப வேண்டும். எப்போது? நியாயத்திற்காக, தர்மத்திற்காக, உண்மைக்காக நம் உரக்க குரல் எழுப்ப வேண்டும். அதைத்தான் இயேசு செஞ்சார். ஆனால் இன்னைக்கு நாம் அப்படி குரல் எழுப்புறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தன்னிடம் இருக்கிற நான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு குரல் உயர்த்தி பேசுகிறோம். அடுத்தவனை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு, அவனை மிரட்டுறதுக்கு இன்னைக்கு நாம் குரல் எழுப்பி பேசுகிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போயிட்டோம், நம்மளை நாலு பேர் கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு நாம் குரல் எழுப்பி பேசுகிறோம். நம்மிடம் இருக்கிற பயத்தை வெளியில் காமிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நம்ம குரல் எழுப்பி பேசுகிறோம். ஒரு அதிகார தோரணையை காமிக்கிறதுக்கு நம்ம குரல் எழுப்பி பேசுகிறோம். இப்படிலாம் ஆண்டவர் எந்த இடத்துலையுமே குரலை உயர்த்தி பேசவே இல்லை. அவர் உரத்த குரலில் பேசியது உண்மைக்கு சான்று பகரவே, ஒளியாம் கிறிஸ்து நமக்கு மீட்பராக இருக்கிறார். அந்த மீட்பை கண்டுகொள்ள நாமும் இறைவனைப் போல, இயேசுவைப் போல உண்மைக்காய் உரத்த குரல் எழுப்புவோம் என்கிற உறுதியோடு தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உன் அன்பு பழி பீடத்திலே தியாகமாகுவேன்.